السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستهدیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، ونشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له، ونشهد ان محمدا عبده ورسوله، والصلاة والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين، اما بعد، فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة. صدق الله مولانا العظيم. الا புகழும் சர்வ வல்லமையும் கொண்ட அல்லாஹ் تعالیவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், தாபிஈன்கள், தபிஈ தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திலே வளர்ப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையெல்லாம், சொத்துக்களையெல்லாம் மற்றும் உண்டான அல்லாஹு தஆலாவுடைய அனுக்கிரகங்களையெல்லாம் செலவு செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து அஞ்சிக் கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்து அவனுக்கு எத்தனையோ வகையான அருள்களை, ரஹ்மத்துக்களை, அருக்கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கிறான், இன்னொரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கின்றான், இன்னொரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றான், இன்னும் ஒரு மனிதனுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கின்றான். சில மக்களுக்கு சில வகையான பாக்கியங்கள் கிடைக்கும், இன்னும் சில வகையான பாக்கியங்கள் கிடைக்காமல் போகும். இந்த பாக்கியங்களை, இந்த அருள்களை அல்லாஹு தஆலா கொடுப்பது அந்த மனிதன் அந்த அருள்களை எல்லாம் வைத்து விளையாட வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த அருட்கொடைகளை அந்த மனிதன் அமானத்தாக அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து வந்து ஒரு சோதனையாக பார்க்க வேண்டும். அந்த சோதனையை பயன்படுத்தி இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்க்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நியமத்துக்களை, இந்த அருட்கொடைகளை எந்த மனிதன் கவனிக்காமல் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதன் உலகத்திலும் நஷ்டவாளியாக மறுமையிலும் நஷ்டவாளியாக மாறுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்கக்கூடிய நியமத்துக்களிலே, அருட்கொடைகளிலே மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இருப்பது அவனுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்ற பிள்ளை பாக்கியமாக இருக்கிறது. பிள்ளைகள், குழந்தைகள் அல்லாஹு தஆலாவால் வழங்கப்படக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யஹபு லிமன் யஷாஉ இனாதன் வ யஹபு லிமன் யஷாஉ அஸ்-ஸுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வ இனாதா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கின்றான், அன்பளிப்பாக கொடுக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக கொடுக்கின்றான், அல்லது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான். சில நேரங்களில் அவர்களை மலடர்களாக, பிள்ளை பாக்கியம் அல்லாதவர்களாகவும் மாற்றுகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். இங்கே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா பிரயோகித்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சொல் யஹபுலிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிபத்தாக கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுப்பான் என்று அதனை நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அந்த மனிதனை விரும்பிவிட்டால் அந்த மனிதனுக்கு பல்வேறுபட்ட அறுக்கொடைகளை கொடுப்பான். அந்த அறுக்கொடைகளிலே ஒன்றுதான் அவனுக்கு வழங்குகின்ற பிள்ளை பாக்கியம், பிள்ளை செல்வம் என்று நாங்கள் சொல்வோம். எத்தனையோ மனிதர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், ஆனாலும் அவர்களுக்கு இருக்கின்ற பிள்ளை பாக்கியத்தை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுக்கு செல்வம் இல்லையே என்ற குறை இருக்க மாட்டாது, அந்த பிள்ளைகள் அவர்களை கவனித்துக் கொள்வார்கள். ஒன்றை கொடுக்காமல் விட்டால் இன்னொன்றை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அவன் சொல்லுவது என்ன, தான் நாடியவர்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கின்றான், இந்த அன்பளிப்பை கொடுக்கின்றான் என்று சொல்லுகிறான். அந்த வகையில் பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹு தஆலாவால் வழங்கப்படுகின்ற அன்பளிப்பு என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களை சோதனை என்று சொல்கிறான். நிச்சயமாக உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கான ஃபித்னாவாக இருக்கும் என்று சொல்லுகிறான். ஃபித்னா என்றால் என்ன, சோதனை என்பதாகும். அல்லாஹு தஆலா ஏக காலத்திலே ஒரு மனிதனுக்கு பிள்ளைகளை கொடுத்து விட்டு சொல்கின்றான், உனக்கு நான் ஒரு அன்பளிப்பை தந்திருக்கிறேன் என்று. இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், ஒரு சோதனையாக அவர்களை தந்திருக்கிறேன் என்று. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன, ஒற்றுமை என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நேரத்திலே ஒரு விஷயம் அன்பளிப்பாக இருக்கிறது, ஹிபத்தாக இருக்கிறது, ஒரு கிஃப்டாக இருக்கிறது, இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு சோதனையாக இருக்கிறது. அந்த மனிதனை ஒன்றில் நரகத்திலே அல்லது சுவர்க்கத்திலே கொண்டு தள்ளுகின்ற ஒரு சாதனமாக இருக்கிறது என்ற கருத்து அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது எங்களுக்குத்தான் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய உறவினர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுடைய நண்பர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் சோதனைகளாக அல்லது அன்பளிப்புகளாக இருக்கிறார்களா, எப்படி இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பதனை பற்றி கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு இடத்திலே இந்த பிள்ளைகளை பற்றி அல்லாஹு தஆலா அருமையாக சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே சொல்லுகிறான் அவர்கள் அன்பளிப்பு என்று, இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் சோதனை என்று, இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான் அவர்கள் கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் என்று. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் இப்படியான ஒரு பிரார்த்தனையை செய்வார்கள். வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்பார்கள். அந்த துஆ எப்படி அமையும், யா அல்லாஹ், ரப்பே, எங்களுடைய மனைவியரையும் எங்களுடைய குழந்தைகளையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவாயாக, குர்ரத அயுன், எங்களுடைய கண்கள் குளிர வேண்டும், அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாயாக என்று அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். எனவே பாருங்கள், ஒரே வகையான குழந்தைகள் மூன்று வகையாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது அன்பளிப்பு என்று, இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது சோதனை என்று, இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்கள் என்று. எனவே எங்களுக்கு அன்பளிப்பாக அல்லாஹு தஆலா தந்ததை ஒரு சோதனையாக பார்க்க வேண்டும். அந்த சோதனையிலே வெற்றி அடைந்தால் அல்ஹம்துலில்லாஹ், கண்ணுக்கு அவர்கள் குளிர்ச்சியானவர்களாக மாறுவார்கள். கண்ணால் அவர்களை பார்க்கின்ற பொழுது எமது உள்ளத்திலே ஒரு குளிர்ச்சி ஏற்படும். கண்ணுக்கு குளிர்ச்சி என்றால் என்ன, அரபு நாட்டை பொறுத்தவரையிலே கடுமையான உஷ்ணம் நிலவக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த நேரத்திலே கடுமையான உஷ்ணம் நிலவுகின்ற சந்தர்ப்பத்திலே கண்ணுக்கு அல்லது முகத்துக்கு ஒரு குளிர்ச்சியான காற்று வீசுமாக இருந்தால் அந்த மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு களிப்பு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையிலே எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்களே, அதனுடைய அர்த்தம் என்ன, கண்ணுக்கு குளிர்ச்சி என்பது உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் வருகிறதா அல்லது எரிச்சல் வருகிறதா, அவர்கள் எங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறார்களா அல்லது நாம் சொன்னபடி நடக்கிறார்களா, அவர்களால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சில பெற்றார்கள் அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள், நான் ஏன் இந்த பிள்ளைகளை பெற்றிருக்க வேண்டும், நான் என்னுடைய கையாலேயே என்னுடைய குழந்தைகளை பெற்று வளர்த்து என்னுடைய எதிரிகளை நான் உருவாக்கி இருக்கின்றேனே, வளர்த்த கடா இப்போது மார்பில் பாய்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெற்றார்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவால் அருக்குடையாக வழங்கப்பட்ட, சோதனையாக வழங்கப்பட்ட, கண்குளிர்ச்சியாக அமைக்கப்பட வேண்டுமே என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் அந்த தாய் தகப்பனுக்கே எதிரிகளாக, அவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவர்களாக, சில நேரம் அவர்களுக்கு அடிக்கக்கூடியவர்களாக, அவர்களால் பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆத்திரமாகவும் கவலையாகவும் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கேள்விப்படுகிறோம், இந்த எல்டர்ஸ் ஹோம் எனப்படக்கூடிய இந்த வயோதிபர் மடங்களிலே இருக்கின்ற பெரும்பாலான வயோதிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய பிள்ளைகள் டாக்டர்ஸுகளாக, என்ஜினியர்ஸுகளாக, லாயர்ஸுகளாக, மிகப்பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய தொழில்களிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் தகப்பனை கொண்டு போய் அவர்கள் விட்டிருப்பது எங்கே, இந்த வயோதிபர் மடங்களிலே என்றால் அதனை விடவும் துரதிர்ஷ்டம் என்னவாக இருக்க முடியும். இந்த பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறாள். நாங்கள் சொல்வோம், ஒரு பிரசவம் என்பது ஜீவ மரண போராட்டம் என்று. ஒரு தாய் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதிகமான ரத்தம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிசேரியன் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வயிற்றை பிளந்து செய்யப்படக்கூடிய அந்த சத்திர சிகிச்சையானது நிச்சயமாக அது ஒரு சித்திரவதையாகத்தான் இருக்க முடியும். அந்த தாய் உண்மையிலே இறந்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிறாள். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை அந்த தாய் பெற்றெடுத்திருக்கிறாள், பிரசவித்திருக்கிறாள். அதற்கு முன்னால் 10 மாதங்கள் அந்த குழந்தையை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் சுமந்திருக்கிறாள். அவள் எத்தனை ஊசிகளை ஏற்றியிருப்பாள், எத்தனை உணவுகளை தான் சாப்பிடாமல் இருந்திருப்பாள், தன்னுடைய தூக்கத்தை எவ்வளவு தூரம் தியாகம் செய்திருப்பாள், எத்தனை பயணங்களை அவள் ரத்து செய்திருப்பாள் அந்த குழந்தைக்காக. அப்படியான குழந்தை, அவளால் பெற்றெடுக்கப்பட்டு அவளால் போஷிக்கப்பட்ட அந்த குழந்தை, அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தையினுடைய அழுக்குகளை எல்லாம் அந்த தாயும் தகப்பனும் கைகளால் தொட்டு அலைந்து கழுவிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுமார் 5 அல்லது 6 வயது வரைக்கும் அந்த குழந்தை படுத்தும் பாட்டை அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் சரியாக தெரியும். அப்படியாக கஷ்டத்துக்கு மத்தியிலே, தியாகத்துக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை கண் குளிர்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கொண்டு போய் அங்கு வயோதிபர் மடத்திலே தள்ளிவிடுகிறது என்றால், அல்லது உதைக்கிறது என்றால், அடிக்கிறது என்றால், இதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். இதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தஆலா இந்த சோதனையாக, இப்படிப்பட்ட அமானத்தாக, ஃபித்னாவாக தந்த அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை அந்த தாய் தகப்பன் கொடுக்கவில்லை என்பதனுடைய விளைவுகளை அந்த தாய் தகப்பன் அனுபவிக்கிறார்கள் என்றுதான் பெரும்பாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் எவ்வளவுதான் முயற்சித்தும் அந்த பிள்ளை திருந்தவில்லை என்றால் அது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டமாக இருக்க முடியும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட தன்னுடைய பிள்ளையை மிகவும் கஷ்டப்பட்டு திருத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அந்த மகன் ஒரு காபிராகவே மௌத்தான செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோமே. அப்படியான கஷ்டப்பட்டு விட்டும் கூட அந்த குழந்தை திருந்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியும், ரப்பே ரஹ்மானே, நான் எனது குழந்தைக்காக எல்லா தியாகங்களையும் செய்தேன், என்னால் இயலுமான எல்லா முயற்சிகளையும் செய்தேன், ஆனால் அந்த குழந்தை திருந்தவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்விடத்திலே சென்று நாங்கள் பேசக்கூடிய அளவுக்கு நாம் என்னை தயார்படுத்தி விட்டிருந்தால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பெரும்பாலான பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்குகளை மிகச் சரியாக கொடுக்காததனால் அந்த குழந்தைகள் அவர்களுடைய எதிரிகளாக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் தொந்தரவு விளைவிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாள் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடிவடைந்திருக்கின்ற நாள். அது மாத்திரமல்ல, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று வெளியாக இருக்கின்ற நாள். இந்த நாள் மிக முக்கியமான நாள். இளம் வயதை சேர்ந்தவர்கள் சுமார் 16, 17, 18 வயது அல்லது 19, 20 வயதை சேர்ந்த இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே, பெண் மக்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நாள். நாம் யோசித்து பார்ப்போம், இந்த பள்ளிவாயலுக்கு நாம் வருவதற்கு முன்னால் எங்களிலே எத்தனை பேருடைய பிள்ளைகள் ஓலவல் பரீட்சை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார்கள். அவர்களை நாம் எந்த அளவு தூரம் சந்தோஷமாக வரவேற்றோம். இன்றைய தினம் எங்களில் எத்தனை பேருடைய பிள்ளைகளுக்கு ஏலவல் பரீட்சையின் அவர்கள் பெறுபவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்பாக அழைத்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்ன, நீங்கள் கஷ்டப்பட்டீர்களே, உங்களுடைய ரிசல்ட்ஸை நான் பார்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த குழந்தையை பக்கத்தில் அழைத்து அந்த பிள்ளையை தேற்றுகின்ற அல்லது அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லுகின்ற அல்லது உற்சாகப்படுத்துகின்ற பெற்றாராக நாம் இன்று இருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம். இன்றைய தினம் பரீட்சை முடிந்த அந்த சந்தோஷத்திலே வாலிபர்கள் தலை தெரியாமல் போகின்ற போக்கு தெரியாமல் அவர்கள் அட்டூழியங்களிலும் வன் செயல்களிலும் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மிக கவனமாக ஜாக்கிரதையாக அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதற்கு பின்னால் அவர்கள் எத்தகைய கல்வியை தொடர வேண்டும், அவர்கள் எங்கு சென்று எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கும் இருக்கிறது, தகப்பனுக்கும் இருக்கிறது, பள்ளிவாயில் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது, பாடசாலையின் அதிபர்களுக்கும் அதே போன்று ஆசிரியர்களுக்கும் சமூகத்திலே முக்கியஸ்தர்களுக்கும் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்தின் மிக முக்கியமான வளமான இந்த இளைஞர்கள் தரிகட்டு போவதற்கும் வழிகட்டு போவதற்குமான சகல சந்தர்ப்பங்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன என்ற கவலையான செய்தியை இந்த இடத்திலே உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. இன்டர்நெட்டிலும் ஹேண்ட்போனிலும் இந்த சைபர் கஃபேகளிலும் சென்று அவர்கள் தங்களுடைய கால நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரீட்சை முடிந்த உடனேயே எப்படியாவது ஒரு சுற்றுலா சென்று நாம் களிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்களில் பலர் குறியாக இருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம், இந்த இளைஞர்களை அழைத்து நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அல்லது கொடுக்க இருக்கின்ற வழிகாட்டல் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக அந்த விடயத்திலே நாங்கள் தவறு செய்வோமாக இருந்தால் நாம் அதற்கு பின்னால் கை செய்தப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இருக்க முடியாது. சரியான காலத்திலே அந்த வழிகாட்டல் வழங்கப்படாத போது, சூடாக இருக்கின்ற பொழுதுதான் இரும்பின் மீது கொல்லன் அடிப்பான் என்று சொல்லுவார்களே, அதுபோன்று இந்த பருவம் என்பது டீனேஜ் என்று சொல்வார்கள், கட்டிலமை பருவம் என்று சொல்வார்கள், அடலசன் பீரியட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சின்னுல் முராகக்கா என்று சொல்வார்கள். இந்த காலத்தை, இந்த பருவத்தை உள்ளத்திலே 1000 ஆசைகளும் கவலைகளும் அலைமோதுகின்ற பருவம், பல்வேறுபட்ட அபிலாசைகளுக்கு இடம் கொடுக்க முடியாமல் தட்டு தடுமாறுகின்ற பருவம் இந்த இளமை பருவம். இந்த பருவத்திலே அந்த இளைஞர்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாத போது, அவர்களுடைய நியாயமான தேவைகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்காத போது, அவர்களை நாங்கள் திருத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யாத போது, அவர்களை அரவணைப்பதற்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கும் உலகத்திலே எத்தனையோ பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், மீடியாவிலே இருக்கின்ற மிக மோசமான ஆபாசக்காரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களிலே இருந்து துஷ்பிரயோகம் செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் இருக்கிறார்கள். நாம் என்ன திட்டத்தை இந்த இளைஞர்களுக்காக, எமது இந்த சமுதாயத்தின் மிக முக்கியமான இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நானும் நீங்களும் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 27 மேற்பட்ட பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பாடசாலைகளில் முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றன. முஸ்லிம் அல்லாத பாடசாலைகளிலும் முஸ்லிம் மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு விடுமுறையை சந்தித்திருக்கிறார்கள். சுமாராக ஜனவரி மாதம் மத்திய பகுதி வரைக்கும் இந்த விடுமுறை தொடர இருக்கிறது. இந்த நேரத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடந்த டிசம்பர் விடுமுறையிலே இந்த விடுமுறையை கழிப்பதற்காக வேண்டி முஸ்லிம் வாலிபர்கள் சிலர் சென்று தங்களுடைய உயிரை கூட மாய்த்து கொண்ட வரலாற்றை நாங்கள் பத்திரிகையிலே பார்க்கின்றோம். இப்படியான சூழ்நிலையில் இந்த சமுதாயத்துக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய, எதிர்காலத்தின் தலைவர்களாக மதிக்கப்படக்கூடிய இன்றைய இளைஞர்களை வழிநடாத்துவதற்கும் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குவதற்கும் நாம் எந்த அளவு தூரம் தயாராக இருக்கிறோம் என்பது சிந்திக்கப்பட வேண்டும். நாம் மிகச் சரியாக அவர்களை நெறிப்படுத்தவில்லை என்றால், அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கவில்லை என்றால், நாம் வாழுகின்ற இந்த துவேஷமான இந்த சூழ்நிலையிலே இன உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்கள்தான் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுவார்கள். இவர்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கெட்ட பெயரை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு முன்னால் இந்த இளைஞர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பின்னால் அவனுடைய சகலவிதமான அமல்களும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனாலும் அவன் ஒரு சதகா ஜாரியாவை விட்டு விட்டு செல்வானாக இருந்தால், மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அறிவை விட்டு விட்டு செல்வானாக இருந்தால், அதே நேரம் தனக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய வலதும் சாலிஹும் எனப்படக்கூடிய ஒரு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு விட்டு போவானாக இருந்தால், நிச்சயமாக அவனுடைய கபருக்கு அதனுடைய நன்மைகள் எல்லாம் தொடர்ந்தும் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் மௌத்தாகியதற்கு பின்னால் எங்களோடு வர இருப்பது என்ன? எமது அமல்கள், எமது சாலிஹான அமல்கள், நாம் விட்டு விட்டு போன சதகாக்களும் தர்மங்களும், நாம் விட்டு விட்டு போன பயனுள்ள அறிவு மாத்திரமல்ல, எமக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான ஒரு சந்ததி. அந்த சந்ததியை நாம் உருவாக்குவது ஒரு நாள் ரெண்டு நாளில் உருவாக்கிவிட முடியாது. அந்த சந்ததியை உருவாக்குவதற்கு சின்ன காலத்திலிருந்தே மிகவும் கவனமாக திட்டமிட வேண்டி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பயிர் இருக்கிறதே, அந்த பயிர் ஒரு பெரிய விருட்சமாக ஒரு மரமாக மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கு எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட வேண்டும். அதனை நாங்கள் மோசமான காலநிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதிகமான வெள்ளம் வந்து அந்த பயிர் அழிந்து போவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. பறவைகள் வந்து அந்த வித்தை புரட்டி கொண்டு போவதற்கு நாம் இடமளிக்க கூடாது. மிகச் சரியான பசலையை போட வேண்டும். அந்த வித்தை தொடர்ந்தும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால்தான் அந்த வித்து நிச்சயமாக ஆரோக்கியமாக வளர்வது மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளைவுகளையும் தரும். எனவேதான் நாங்கள் 17-18 வயதிலே அந்த பிள்ளைகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே செய்ய வேண்டிய கடமைகளில் ஆரம்பித்து அந்த குழந்தையை நாங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கிறது. 5 வளையாவிட்டால் 50 வளையாது என்று சொல்வார்கள். நாம் கை சேதப்படுவோம். காலம் கடந்து விட்டதற்கு பின்னால் விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த அளவு தூரம் சிறு பிராயம் மிகவும் முக்கியமானது. சின்ன பிள்ளைகளாக அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பிள்ளையின் மூளையானது 5 முழுமையாக வளர்ச்சி அடைந்து முடிந்து விடுகிறது என்று சொல்வார்களே, 5 அந்த பிள்ளையை நாங்கள் மிகச் சரியான ஒரு பாதையிலே இட்டு செல்வதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகின்றோம். ஆனால் எங்களுடைய வழிகாட்டலை எதிர்பார்த்து எமது வீட்டிலே எமது பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் செலவழித்திருக்கின்ற மனத்தியாளங்கள் எத்தனை என்று சிந்தித்து பார்ப்போம். அவர்களோடு நாங்கள் அன்பாக பாசமாக பேசுவதற்கு எத்தனை நிமிஷங்களை ஒரு நாளைக்கு நாங்கள் ஒதுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் துரதிருஷ்டமான விஷயம், தற்காலத்து பிள்ளைகள் எல்லோரும் தானாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய வழிகாட்டல் கிடைப்பது தொலைக்காட்சியிலிருந்து. அவர்களுடைய ரோல் மாடல்கள் எனப்படக்கூடிய முன்மாதிரிகளாக இருப்பவர்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களும், அதே நேரம் இந்த பட நடிகர்களும், இந்த உளுத்து போன அரசியல்வாதிகளும் தான் இவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். எனவே அப்படியான முன்மாதிரிகள் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் உலகத்திலே இருந்த மிகப்பெரிய பெரியார்கள், மிகப்பெரிய இஸ்லாமிய சேவைகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்மாதிரிகளைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு கண்ணியமாகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் சொல்லிக் கொடுப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய இளைஞர்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் எப்படி தலைமுடி வெட்டி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுடைய காட்சட்டைகளை பாருங்கள், எவ்வளவு மோசமாக இறுக்கமாக உடுத்திருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய கையிலே இருக்கின்ற கை தொலைபேசியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஃபேஸ்புக்கிலே யாரையெல்லாம் நண்பர்களாக வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். மிகவும் கவலைக்கிடமாக இருக்கும். மோசமான காட்சிகளையும் மோசமான படங்களையும் மோசமான பாட்டுகளையும் செவிமடுத்துக் கொண்டு பாதை ஓரங்களிலே இருந்து மற்றவர்களுக்கு தொந்தரவாக தாய் தகப்பனுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். இதற்காக அவர்களை வீட்டிலே அடைத்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்கள் இளைஞர்கள், அவர்களுடைய பருவத்திலே பல தேவைகள் இருக்கத்தான் செய்யும். அவர்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் அவர்களோடு அன்பாக இருந்து பேசி நாங்கள் அவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, சில வருஷங்களாக இந்த நாட்டிலே ஓலவல் பரீட்சையிலே சித்தி அடைந்த மாணவர்களுடைய விகிதாசாரம் 48% சராசரி இருந்து கொண்டிருக்கிறது என்றால், 52% மாணவர்கள் இந்த நாட்டிலே ஓலவல் பரீட்சையிலே ஃபெயில் பண்ணியிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் சித்தி அடையவில்லை என்றால், அவர்களுடைய நோக்கும் போக்கும் அவர்களுடைய அபிலாஷைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் மீடியாவை குறை சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. நடிகர்களையும் நடிகைகளையும் நாங்கள் குறை சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. அவர்கள் வாழக்கூடிய பிரதானமான இடம் வீடு. அந்த வீட்டு சூழலை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டும். அந்த சூழல் அவர்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கும் வகையிலே நாங்கள் அந்த சூழலை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் வீட்டிலே பெற்றுக்கொள்ள முடியாததை பாதையிலே பெற்றுக்கொள்வார்கள், நண்பர்களிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்வார்கள், பேஸ்புக்கில் இருந்து பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் சிடிக்களில் இருந்து பெற்றுக்கொள்வார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு முன்னால் நாங்கள் வருமுன் காப்போங்களாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. அரபிலே சொல்வார்கள், அல் இலாஜு அல் விகாயத்து கைரும் மின் அல் இலாஜ். நிச்சயமாக ஒரு நோய் வந்ததற்கு பின்னால் மருத்துவம் செய்வதனை விடவும் அந்த நோய் வராமல் பாதுகாப்பது எது என்பதுதான் பிரிகோஷன் என்று சொல்வார்கள், பிரிவென்ஷன் என்று சொல்வார்களே. அப்படியான விஷயம் நடப்பதற்கு முன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வது ஒவ்வொரு பொறுப்புதாரியனுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கஃபா பில் மர்இ இத்மன் அன் யுதய்யா மன் யகூத். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்கின்ற பாவம் வேறு எந்த பாவத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தனது பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் அவன் கவனிக்காமல் விட்டுவிடுவானாக இருந்தால் அது மாத்திரம் அவனுக்கு பாவம் வந்து சேருவதற்கு போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, மிகப்பெரிய அமானத்தாக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த அமானத்துக்கு நிகரான அமானத்து கிடையாது. எத்தனையோ பேர் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் நாடுகளை கடந்து சென்று வைத்தியசாலைகளிலே மாதக்கணக்கில் இருந்து கொண்டு மாத்திரைகளையும் மற்றும் உண்டான இன்ஜெக்ஷன்களையும் அடித்துக் கொண்டு பிள்ளை பாக்கியத்திற்காக வேண்டி தவம் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் விசேஷமானதுதான் அந்த பிள்ளை பாக்கியம். எத்தனையோ பேர் அந்த மலர்களாக இருக்கிறோமே என்று மனதளவிலே மிகவும் வருத்தத்தோடும் கவலைகளோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா தாராளமாக கொடுத்திருக்கிறான். 10 பேரை கொடுத்திருக்கிறான், 12 பேரை கொடுத்திருக்கிறான், 5 பேரை 6 பேரை கொடுத்திருக்கிறான், சில நேரம் வரையறை இல்லாமல் கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் இந்த நியமத்தை இந்த அமானத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிக பயங்கரமான தண்டனைகளை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மின் அக்பரில் கபாயிர், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெரும்பாவங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பெரும்பாவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அந்த நேரம் சஹாபாக்கள் தெரியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுவதானது அல்லது அவர்களை திட்டுவதானது அந்த மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லா, எங்களிலே யார்தான் எங்களுடைய தாயையும் தகப்பனையும் திட்ட முடியும், ஏச முடியும், அப்படி யாரும் செய்ய மாட்டார்களே என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறான், சண்டை பிடிக்கின்ற நேரத்திலே அந்த மனிதனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுகின்றான், இப்போது அந்த மனிதன் பதிலுக்கு இந்த மனிதனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுகின்றான் என்றால் இந்த மனிதன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசியதற்கு அது சமன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவ்வாறு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏச்சு வாங்கி கொடுப்பது என்பது பெரும்பாவங்களுக்கு மத்தியிலே பெரும்பாவம் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றமாக இருக்க முடியும். இன்று தாய்க்கும் தகப்பனுக்கும் நேரடியாகவே ஏசக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் வந்திருப்பது என்ன, தனது தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏச்சு வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதன் இருக்கின்றானே, அந்த மனிதன் பெரும்பாவங்களுக்கு மத்தியிலும் பெரும்பாவத்தை செய்கின்றான் என்ற கருத்து தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நேரடியாக தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசக்கூடிய பிள்ளை என்ற கருத்து அங்கு சொல்லப்படவில்லை. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இது எவ்வளவு தூரம் ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்க முடியும். நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. ஒரு பிள்ளை கெட்டு போயிருக்கிறது என்றால், அந்த பிள்ளை உதவாக்கரையாக மாறி இருக்கிறது என்றால், அதற்கு முழு முதற்காரணம் பெற்றாராகத்தான் இருக்க முடியும். ஒரு பிள்ளையை பொறுத்தவரையிலே அது பல்கலைக்கழகத்தில் சென்று எவ்வளவு பெரிய பேராசிரியர்களிடத்திலும் கல்வி கற்க முடியும். ஆனால் பெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ், மிக முக்கியமான பேராசிரியர்கள் அந்த பேரண்ட்ஸ் எனப்படக்கூடிய தாய் தகப்பனும் தான். அது பெரிய பெரிய கலாசாலைகளுக்கெல்லாம் சென்று கல்வி கற்க முடியும். முதலாவது மிகப்பெரிய கலாசாலை, மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அந்த பிள்ளையினுடைய வீடுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்திலே பிறக்கின்ற பொழுது நல்ல பிள்ளையாகத்தான் பிறக்கிறது, நல்ல இயல்புள்ள பிள்ளையாக பிறக்கிறது, எதனையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஃபித்ரா எனப்படக்கூடிய ஒரு நல்ல நேச்சரோடு தான் பிறக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையை யகூதியாகவோ நசாராவாகவோ மாற்றுவதெல்லாம் அந்த தாயும் தகப்பனும் தான் என்ற கருத்தை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை பார்த்து நீ தொழு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தஹஜ்ஜத் தொழு என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ மது அருந்த வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ பக்கத்து வீட்டாருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்களாக இருந்தால், அவர்கள் ஐவேளை தொழுபவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் ஒழுக்கமான பேச்சுக்களை வீட்டிலே பேசுவார்களாக இருந்தால், இயல்பாகவே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அது மகத்தான தாக்கத்தை விளைவிக்கும். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு செயல்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய தாயும் தகப்பனும் இருக்கிறார்களே, அவர்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பிள்ளை நம்புகிறது, தாயும் தகப்பனும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது சரியாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, நம்பிக்கொண்டிருக்கிறது. என்பதனால் மற்றவர்களை விடவும் அந்த பிள்ளை மிகவும் அதிகமாக தங்கியிருப்பது பெற்றாரிலே என்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பிள்ளைக்கு தேவையான செலவினங்களை வழங்குவது பெற்றாருடைய பொறுப்பாக இருக்கிறது. எந்த அளவு தூரம் அந்த செலவுகளை சரியாக வழங்க வேண்டும் என்றால், அந்த குழந்தை கருவிலே இருக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு தேவையான செலவினங்களை கட்டாயமாக பரிபூர்ணமாக வழங்கிவிட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த தாய் நல்ல புரதச்சத்துள்ள ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும். அந்த தாய்க்கு மனதிலே கவலை வந்துவிடக் கூடாது, எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு மருந்து இல்லையே, எனக்கு உறுப்பில்லையே என்ற கவலை அந்த தாய்க்கு வந்துவிடுமாக இருந்தால் அந்த சிசுவாக இருக்கின்ற கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு அது உளரீதியாக சைக்கோலஜிக்கலி அந்த பிள்ளை பாதிக்கப்படும். என்பதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அவர்கள் கருவை சுமந்த பெண்களாக இருப்பார்களாக இருந்தால், அவர்கள் தங்களுடைய கருவை சுமக்கும், அதாவது கீழே இறக்கி வைக்கும் வரைக்கும், அந்த குழந்தையை பிரசவிக்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களுக்குரிய செலவுகளை கொடுங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த தகப்பனுக்கு கடமை இருக்கிறது, அந்த தாய்மாருக்கு தேவையான ரிசுக்கையும் உணவையும் மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவையான உடைகளையும் கொடுப்பது என்பது அந்த பெற்றாரின் மீது கடமையாக இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கருவிலே இருக்கின்ற பொழுதே செலவழிக்க வேண்டும். எவ்வளவு அருமையான கருத்து என்று சிந்தித்து பாருங்கள். பிள்ளை பிறந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டும் என்பது அல்ல, பிள்ளை கருவிலே இருக்கின்ற பொழுதே அந்த பிள்ளையினுடைய ஆளுமையிலே தாயின் தகப்பனுடைய அந்த செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பது நவீன விஞ்ஞானத்தின் கருத்தாக இருக்கிறது. நாம் கருவிலே சுமந்த நிலையிலே திரைப்படம் பார்க்கின்றோம், தாயும் தகப்பனும் சண்டை பிடித்துக் கொள்கிறோம் என்றால் கருவிலே இருக்கின்ற பிள்ளையினுடைய ஆளுமையை அது பாதிக்கும் என்று நவீன விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, கருவிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் மாத்திரமல்ல, வெளியே வந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைக்கு தேவையான அழகான பெயரை வைப்பது, அக்கீகா கொடுப்பது, இது போன்ற இன்னும் எத்தனையோ சுண்ணாவான அம்சங்களை எல்லாம் நாங்கள் சரியாக செய்கின்ற பொழுது, அழகான பெயரை வைத்து அன்பை அந்த பிள்ளையின் மீது பொழிந்து 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்டி இப்படியாக அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சரியாக செய்துவிட்டால், நாங்கள் சாலிகானவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக தரமானவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி இருக்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த சூறாவை நாங்கள் ஓதி இருக்கிறோம். அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ஒரு அருமையான கருத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த சூறாவிலே ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பயணம் போகிறார்கள். போய்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு சுவர் அங்கே விழுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உடனே ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவரை நிமித்தி வைக்கிறார்கள், நேராக வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அந்த வேலையை செய்தீர்கள்? அதற்கு ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன? அந்த சுவற்றுக்கு கீழால் ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் யாருக்கு? அந்த நகரத்திலே இருக்கின்ற இரண்டு யத்தீம்களான பிள்ளைகளுக்கு சொந்தமான புதையலாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் ஒரு சாலிஹான மனிதனாக இருந்தான். வகான அபூஹுமா சாலிஹன், அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் ஒரு சாலிஹான பிள்ளை ஒருவனாக இருந்தான். அதனால் அந்த பிள்ளைகள் அந்த புதையலை சரியாக வெளியெடுப்பதற்கான காலம் வருவதற்கு முன்னால் அந்த புதையல் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அந்த சுவரை நிமித்தி வைத்தேன் என்று ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தாய் தகப்பன் சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் இந்த தாய் தகப்பனுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலாவால் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற கருத்தை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு போடுவது மாத்திரமல்ல, நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அவர்களுக்கு நிறையவே கடமைகள் இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் கொடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்களோடு நாங்கள் நண்பர்களாகவே பழக வேண்டும். அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை நாங்கள் நிறைவு செய்கின்ற முதலாம் அவர்களாக உலகத்திலே இருக்க வேண்டும். நிறையவே ஜெனரேஷன் கெப் என்று சொல்லுவார்களே, ஒரு சந்ததி இடைவெளியை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய உலகம் ஒன்றாக இருக்கிறது, தாய் தகப்பனுடைய உலகம் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை கண்டு கதைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கூட தாய் தகப்பன் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்களே, ஒரு நெருக்கமான அந்யோன்யமான தொடர்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு கவலையையும் பிரச்சனையையும் முதலாவது வந்து முறையிடக்கூடியவர்களாக தாயும் தகப்பனும் இருக்க வேண்டும் என்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? ஒருமுறை நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு முத்தமிட்டுக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், எனக்கு பல குழந்தைகள் இருந்தும் கூட நான் இன்னும் அவர்களை முத்தமிட்டது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அக்ரை இப்னு ஹாபிஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி செய்கின்ற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்படி சொன்னதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹு தஆலா இரக்கத்தை எடுத்து விட்டதற்காக நான் என்ன செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அடிப்படையான பயிற்சிகளை கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. அவர்களோடு நாங்கள் நட்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய பிரச்சனைகளிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுக்கு சென்று அவர்களுடைய வாத்தியார்களோடு அவர்களுடைய ஆசிரியர்களோடு நாங்கள் அளவலாக வேண்டும். எனது பிள்ளையினுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கிறது? என்னுடைய பிள்ளையின் நடத்தை எப்படி இருக்கிறது? அவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று நாங்கள் அந்த பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டங்களுக்கு நாங்கள் போக வேண்டும். பெரும்பாலும் பாடசாலைகளிலே நடைபெறுகின்ற அப்படியான கூட்டங்களுக்கு எமது பெண்கள் மாத்திரம்தான் அதிகமாக செல்லுகிறார்கள். சுமார் 4-5 ஆண்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கே என்று கேட்டால் அவர்கள் பிசினஸிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் இல்லை. இந்த பிள்ளைகளுடைய சுக துக்கத்திலே இவர்களுடைய வளர்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு இவர்களுக்கு நேரமில்லை என்று சொல்லப்படும். முழுக்கவும் அந்த அறையை எடுத்து பார்த்தால் அந்த பெற்றார் ஆசிரியர் சங்கம் நடைபெற்று கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஹாலை எடுத்து பார்த்தால் அங்கு இருப்பவர்கள் 90% பெண்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு மாத்திரம்தானா பிள்ளைகள் தேவை? ஏன், இந்த பெற்றார்களுக்கு என்ன நடந்தது? இவர்கள் காலையிலே 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9 மணிக்கு தங்களுடைய பிசினஸை முடிக்கிறார்கள். இடையிலே பணம் 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 என்று ஓடித்திருந்தார்கள். கடைசியிலே பிள்ளையை கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவை இவர்களுடைய முதுமை பருவத்திலே இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு குழந்தை நினைக்க வேண்டும், என்னுடைய தகப்பன் என்னோடு இரக்கமாக இருக்கிறார், என்னோடு ஆர்வமாக இருக்கிறார், என்னுடைய முன்னேற்றத்தை பற்றி அக்கறையாக இருக்கிறார், எனவே நான் அவர் விடயமாக கவனமாக இருக்க வேண்டும், அவரோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அப்போதுதான் அந்த குழந்தை உணரக்கூடியதாக இருக்கும். என்றிருக்கின்ற மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்னவென்றால், பெரும்பாலான பிள்ளைகள், அவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், தங்களுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் அவர்கள் குசினிக்கு சென்றுதான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றார் தகப்பன் வருகின்ற பொழுது அவர்கள் வாயை மூடிக்கொண்டு அவர்கள் ஒளிந்து விடுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அளவு தூரம் கருண கடூரமாக தகப்பன் நடந்து கொள்வார். அவருக்கு கோபம் வந்தால் தடியை எடுத்து அவர் அடிப்பார், ஏசுவார், கடுமையாக நடந்து கொள்வார். எல்லா கவலைகளையும் கொட்டுகின்ற இடமாக இருப்பது தாயினுடைய ஸ்தானமாகத்தான் இருக்கிறது என்றால், இதனை விடவும் மிகவும் துரதிருஷ்டம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அருமை சகோதரர்களே, நாம் அந்த பருவத்தில் அந்த பருவத்திற்கு ஏற்ப தேவைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இளைஞர்களுக்கும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இளைஞர்களே, இந்த வாலிப பருவத்தில் இருக்கின்றவர்களே, நீங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தை மிக கவனமாக நீங்கள் செலவிட்டீர்களாக இருந்தால், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த அரிசுடைய நிழலே உங்களுக்கு நிழல் தருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். ஷாபுன் நஷாபி இபாதத்தில்லா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தாய் தகப்பன் சில நேரங்களில் முன்பின் தவறுகளை செய்திருக்கலாம். உங்களை வளர்ப்பதிலே சில நேரங்களில் அவர்கள் சில தவறுகளை விட்டிருக்கலாம். அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் உங்களை இவ்வளவு காலம் சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்கிறார்களே என்ற அந்த நன்றி கடனை நீங்கள் வைக்க வேண்டும். உங்களை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் செலவழித்த பணம், நேரம், அவகாசம் என்பன உங்களுடைய மனதிலே வர வேண்டியிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே சொல்லி துஆ கேட்க வேண்டும். ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையாக இருந்த சந்தர்ப்பத்திலே எப்படி என்னோடு இரக்கமாக அவர்கள் இருந்தார்களோ அதுபோன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று மனதார உளமார நாங்கள் வாயை திறந்து அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு பல தடவை நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அவர்கள் ஹயாத்தோடு இல்லை என்றால், கபராளிகளாக மாறிவிட்டார்கள் என்றால், அவர்களை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு வருவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள். நாங்கள் மனிதர்களாக நடமாடுவதற்கு அவர்கள் காரணமாக அமைந்தார்கள். நாம் அல்லாஹு தாலாவுக்கு செய்கின்ற ஷிர்க்குக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வபில் வாலிதைன் இஹ்சானா, ஷிர்க்குக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் உக்கூக்குல் வாலிதைன் எனப்படக்கூடிய தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பதாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, உலகத்திலே மிகவும் நெருக்கமாக பழக வேண்டியவர்கள் தாயும் தகப்பனும். அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? எமது நண்பர்கள், புதிதாக கிடைத்த உறவினர்கள் எல்லோரும் எங்களுக்கு பெரியவர்களாக மாறிவிட்டார்கள். எங்களுடைய தாயும் தகப்பனும் எங்களுடைய எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என்றால், அதனை விடவும் பெரிய துரதிருஷ்டம் என்னவாக இருக்க முடியும்? ஷிர்க்குக்கு அடுத்த பெரிய பாவம் தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற யாரை திருப்திப்படுத்தினாலும் தாய் தகப்பன் திருப்தியோடு இல்லை என்றால், நிச்சயமாக எமது வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் உலகத்திலும் மறுமையிலும் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடைய தவறுகளை மறைப்பது, அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பது எல்லாம் பிள்ளைகள் செய்ய வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த காலப்பிரிவிலே எமது பொறுப்புகளை சரியாக உணர்ந்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கடமைகளை கொடுத்தவர்களுடைய பட்டியலிலே எம்மையும் ஆக்கியருள்வாயாக. எமது இளைஞர்களை நல்ல வழியிலே செலுத்துவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. தொழுகை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவாயாக. அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஜோதியை பிரகாசிக்க செய்வாயாக. இந்த சமுதாயத்தின் வச்சிர தூண்களாக அவர்களை மாற்றுவாயாக. நாளை மறுமையிலே அவர்களை உன்னுடைய அரிஷின் நிழலிலே நிழல் பெறக்கூடிய கூட்டத்திலே ஆக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரபல் ஆலமீன். For more lectures visit slhub.com.